ஒரு வழியாக 6வது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். 6 எபிசோட் போட்டங்கிறத நம்பவே முடியல. இதுதான் உங்களுடைய பிளிங் பிளிங் பாய் பாட்காஸ்ட். நான் உங்கள் பிளிங் பிளிங் பாய் யூஜின். சரி, இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிரெடிட் கார்டு அலாட் அப்பு செக் புக்கு கிரெடிட் கார்டு அப்படின்றாங்கல்ல, அந்த கிரெடிட் கார்டில் நடக்கக்கூடிய பேங்க் காரங்களே உங்கள் கிட்டேருந்து பணத்தை எப்படிலாம் வந்து சொல்லாமல் ஒரு சட்டிலாக அடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் இந்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் புதுசாக கிரெடிட் கார்டு வாங்க போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன டிட்பிட்ஸு நான் பட்டு அனுபவித்த சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மூலிமா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். ஓகே, எபிசோட்குள்ளே போயிடலாமா? ஹாய் கைஸ், பிலேட்டட் பொங்கல் விஷஸ். மாட்டு பொங்கலுக்கே பாட்காஸ்ட் போட்டு உங்களுக்குலாம் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணலான்னு நினச்சேன், பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா, இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிரெடிட் கார்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு 20,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலே உங்களுக்கு தேடி வந்து கிரெடிட் கார்டை கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நிறைய டார்கெட் இருக்கும். கம்பெனிக்காரங்களே வந்து அந்த கம்பெனி கூட டைப் போட்டிருப்பான், ஒரு பேங்க் கூட டைப் போட்டிருப்பான், என் கம்பெனி ஸ்டாஃபுக்குலாம் நீ வந்து எங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துறியா அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டோடையே கிரெடிட் கார்டும் கொடுத்துருவான். நானெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சேன், மேனேஜராக ஜாயின் பண்ணேன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில். இம்மிடியட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம் கார்டு கூட எனக்கு கிரெடிட் கார்டும் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு கிரெடிட் கார்டு வேணுமான்னு கூட என்கிட்ட கேட்கல. இந்த இடத்துல சைன் போடு, இந்த இடத்துல சைன் போடுன்னா நான் சைன் போட்டு வந்துட்டேன். பார்த்தா கிரெடிட் கார்டு வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படி சொல்கிறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் வந்து நான் கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன். நான் குறிப்பிட்ட பேங்க்குன்னு இப்போதைக்கு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி இந்த விஜய் டிவி மாதிரி நான் வந்து ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் தனியார் மருத்துவமனை, இந்த பி மருத்துவமனை இந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் பேராக ஓப்பனாக சொல்லிடுவேன், ஆனால் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா ஓப்பனாக ஃபஸ்ட்டே அந்த பேங்க் பேரை சொல்லிட்டேன், நிறைய பேர் கேட்காமல் புயல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேளுங்க ஃபுல்லாக பாட்காஸ்ட்டை. எண்டில் வந்து இந்த பேங்க் எந்த பேங்குங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் வந்து ஒரு 20,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றேன். எனக்கு ஏடிஎம் கார்டு கூடயே கிரெடிட் கார்டும் கிடச்சிது, கேட்காமலே கிடச்சிது. ஓகேவா? என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் மந்த்துக்கு போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட சில ரீசன்னால் சில விஷயங்கள் அப்டேட் பண்ணாமல் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல யாருமே. ஒரு சில விஷயங்களை நான் அப்டேட் பண்ணலை சர்வரில், பேன் கார்டு டீட்டெயில்ஸு அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில் நான் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டதுனால என்னோடய ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு செகண்ட் மந்த்துக்கு. ஸோ ஃபஸ்ட் மந்த்துக்கு நான் போயிட்டு வந்த பெட்ரோல் செலவு, நாம் மார்க்கெட்டிங்கிறதுனால நிறைய சுற்றுனோம் இல்லையா, அந்த கன்வென்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து சேலரினால தான் சரி பண்ணிடலாம்னு பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வாங்கியிருந்தேன், அது வந்து சேலரி வந்தோடனே சரி பண்ணிடலாம்னு பார்த்தேன், பட் கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு, யார்ட்டையுமே கேட்க முடியல. ஸோ அது இல்லாமல் நல்ல ஃபோன் வாங்க வேண்டியிருந்தது. அப்போ என்கிட்ட ஃபோன் ஒன்றும் நல்லா இல்லை. நான் சொல்கிறது ஒரு 2-3 இயர்ஸ் பேக்கு. ஓகேவா? அப்போ வந்து 2017-18 டைமில் அப்போ என்கிட்ட ஃபோன் நல்ல ஃபோன் இல்லை. மொக்க ஃபோனை வச்சுருந்தேன், அதை வந்து அவங்க சொல்கிற ஆப்ஸ்லாம் என்னால் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண முடியல. ஸோ ஒன்றும் 2 GB ரேம் ஃபோன் தான் வச்சுருந்தேன் என்ட்ரி லெவலில். ஸோ கொஞ்சம் 3 GB 4 GB ரேமாவது வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ நல்ல ஃபோனாவது வேணுமே சொல்லிட்டு நான் கிரெடிட் கார்டை பயன்படுத்தினேன். கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா 20 ரூபா எனக்கு கிரெடிட் கார்டு லிமிட் கொடுத்தாங்க. ஏன்னா சம்பளமும் 20 ரூபா, கிரெடிட் கார்டு லிமிட்டும் 20 ரூபா. இப்படி தான் இருந்தது. என்னென்னா 20 ரூபாய்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏன் 20 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 13 ரூபா ஃபோனு, மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸு இதெல்லாம் வாங்கினேன். எப்படி வாங்கினேன்னா, நான் வாங்கும்போது கிரெடிட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணேன், செக் அவுட் டைமில் பார்த்திங்கன்னா எல்லாமே இஎம்ஐ கேட்டுச்சு. நானும் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் 9 மந்த்ஸ் இஎம்ஐன்னு கொடுத்து தான் சப்மிட் பண்ணேன். சாதாரண பவர் பேங்க்கே வாங்கினாலும் சரி, அதுலேயும் எனக்கு 9 மந்த்ஸ் இஎம்ஐ ஆப்ஷன் காட்டுச்சு. காட்டினதுனால நான் 9 மந்த்ஸ் இஎம்ஐ கொடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிகிட்டே இருந்துட்டேன். ஏன்னா மொத்தமாக என்னோடய இஎம்ஐயே பார்த்தீங்கன்னா என்னோடய டோட்டல் பர்ச்சேஸோட இஎம்ஐயே பார்த்திங்கன்னா 2000 ரூபாக்குள்ளே அடங்கிருச்சு. ஸோ 20 ரூபா சம்பளம் வாங்குற எனக்கு மந்த்லி ஒரு 2 ரூபா இஎம்ஐ கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அந்த தென்னாவட்டு மயிரில் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன் 20 ரூபாய்க்கு. ஸோ இப்போ எனக்கு எங்கே செக் வச்சானுங்கன்னா, பில் வருது இல்லை, அடுத்த மாதம் வந்து கிரெடிட் கார்டு வந்து 45 நாள் கழித்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். நான் ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்துருச்சு, சேலரி வந்தோடனே அதில் வந்து 2 ரூபா நான் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 18 ரூபாய் நான் செலவு பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் மந்த் சேலரி எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போன்னு. ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறேன், ஒரு ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்குகிறேன், ஸோ அதை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் செலவு பண்ணுவோம். ஆப்வியஸ்லி செகண்ட் மந்த்லேருந்து தான் சேர்த்து வைப்போம் இல்லையா, அதுதான் ஹியூமன் நேச்சர். நானும் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தது போக, மிச்சம் இருக்கிற அமௌண்ட் இஎம்ஐக்கு எடுத்து வச்சது போக, பேலன்ஸ் இருந்த அமௌண்ட்டெலாம் செலவு பண்ணேன். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஈகர்னஸ், அப்படி தான் நம்மளுடைய இது இருக்கும். ஃபஸ்ட் மந்த் சேலரிடா ஏய் வாங்கிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ எங்கே எனக்கு செக் வச்சானுங்கன்னா 45 நாள் கழித்து, அதாவது சம்பளம் வாங்கி 15 நாள் கழித்து, அந்த 15 நாள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரை ஆகிடும் இல்லையா ஆப்வியஸ்லி. ஸோ 15 நாள் கழித்து எனக்கு கிரெடிட் கார்டு பில் வந்துச்சு, அப்போ தான் எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. மொத்தம் 20 ரூபாயும் கட்டணுன்ட்டான், எக்ஸ்ட்ரா வட்டி போட்டு 21 ரூபா 22 ரூபா கட்டணுன்ட்டான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் நான் போய் கேட்டேன், பாருங்கள் சார் நான் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது உண்மை தான், 20 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எல்லாமே நான் இஎம்ஐயில் தான் சார் பர்ச்சேஸ் பண்ணேன், நான் எதுவுமே வந்து டைரக்ட் பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணலையே அப்படின்னு நான் போய் கேட்டேன். அப்போ தான் ஒரு சில விஷயங்களை என்கிட்ட சொன்னானுங்க. என் கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து 4000 ரூபாய் வரைக்கும் கேஷ் வித்ட்ராவல் லிமிட் இருக்கும். அதாவது உங்கள் கிரெடிட் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஏடிஎம் மிஷினில் நீங்கள் சொருவுனீங்கன்னா 4000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ் ஃபிசிக்கல் கேஷை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருந்துச்சு, நான் எல்லாமே படித்து பார்த்தேன் ஓகேவா. நான் படித்து பார்க்காம எதையும் செய்யலை, அவங்களுக்கு எனக்கு கொடுத்த பேம்ப்ளெட்லாம் நான் படித்து பார்த்துட்டேன். பட் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் கையெழுத்து போடும்போது வாங்கினானுங்க தெரியுமா, அங்கே இருக்கிறத நான் படித்து பார்க்கல. ஏன்னா பின்னாடி நிறைய கியூ இருந்தது, எனக்கு அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க, அர்ஜென்ட்டாக நான் வந்து சைன் போட்டு கிரெடிட் கார்டையும் ஏடிஎம் கார்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ எனக்கு எதுவுமே டைம் இல்லை. அப்போது இருந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி இவங்க என்ன நான் சொல்லியிருக்கானுன்றதை இப்போ சொல்கிறேன். பேங்க்குக்கு போனோடனே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் 3000 ரூபா கம்மி இருக்கிற எந்த ஒரு பொருளையும் உங்களால் இஎம்ஐ போட முடியாது அப்படின்னானு. 3000 ரூபாய்க்கு மேலே இருக்க பொருளை மட்டும்தான் உங்களால் இஎம்ஐ போட்டு வாங்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொன்னானுங்க. ஏன்னா பவர் பேங்க்கில் 1500 ரூபா தான் பவர் பேங்க்கு. ஸோ அதுக்குமே எனக்கு ஆப்ஷன் காட்டுச்சு. நான் கேட்டேன், சார் அப்படி சொல்கிறீங்கன்னா 1500 ரூபா பொருள் உள்ள ஒரு பொருளை நான் வந்து கிரெடிட் கார்டு மூலிமா பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன மைத்துக்கு எனக்கு இது இஎம்ஐ ஆப்ஷன் காட்டுற? நான் கேட்டேன், நான் ஒரு 1500 ரூபா பவர் பேங்க்கை நான் வாங்குகிறேன், அந்த 1500 ரூபா பவர் பேங்க்குக்கு நான் செக் அவுட் பண்ணும்போது எதுக்கு எனக்கு மயிறு மாதிரி வந்து நீ வந்து 9 மந்த்ஸ் இஎம்ஐ 6 மாதம் இஎம்ஐ பொழுத்து அப்படின்னு சொல்லி நீ ஏன் வந்து சொல்கிற, நீ ஏன் அந்த ஆப்ஷனை காட்டுற, எலிஜிபிளே இல்லாத ஒரு ஐட்டத்துக்கு நீ ஏன் அந்த பேஜை காட்டுற அப்படின்னா, இல்லை சார் அது வந்து டிஃபால்ட்டு அப்படி தான் வரும் சர்வரில், என்னென்னா மயிறு மயிராணி மாதிரி பேசுகிறீங்கிற மாதிரி எரிச்சல் மயிராக வந்துச்சு. இப்போ நான் கேட்குறது நியாயம் தானே, இப்போ 3000 ரூபாய்க்கு மேலே இருக்க பொருளுக்கு தான் நான் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா 3000 ரூபாய்க்கு நான் மேலே பர்ச்சேஸ் பண்ணும் போது தானே உனக்கு அந்த பேஜ் நீ உனக்கு வந்து வெப் பேஜில் வந்து நீ காட்டணும், இஎம்ஐ ஆப்ஷன் நீ காட்டணும். 3000 ரூபாய்க்கு கம்மி இருக்கிற பொருளை நான் வாங்கும்போது என்ன மாதிரி நீ காட்டுறது ஆப்ஷனை? அப்போ நேச்சுரலி நான் என்ன நினைப்பேன், ஸோ இதுவும் இஎம்ஐ ஆப்ஷன் வருதுன்றதுனால தானே நான் பர்ச்சேஸ் பண்ணேன், நீ அந்த ஆப்ஷன் காட்டாமல் இருந்திருந்தீங்கன்னா நான் மூடிட்டு இருந்திருப்பேன்ல. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கேம்டு, கன்ஃபார்மாக இதில் உங்களுக்கு ஏமாற்றுவானுங்க. ரெண்டாவது விஷயம் ஒன்று சொன்னானுங்க, ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, சார் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்கி குறைஞ்சது 3 மாதம் ஆகணும், 3 மாதம் கழித்து தான் உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷனே எனேபிள் ஆகுங்கிறான். யோசிச்சு பாருங்களேன், நான் பர்ச்சேஸ் பண்ண ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் காட்டுனுச்சு, 3 மாதம் கழித்து தான் எனக்கு இஎம்ஐ ஆப்ஷன் எனேபிள் ஆகும்னா என்ன ஹேருக்கு நீ காட்டின? இந்த கேள்வி எனக்கு நேச்சுரலாக வருமா வராதா? சரி இது ஒன்று, கேஷ் வித்ட்ராவல் சரி, கேஷ் வித்ட்ராவல் ப்ராப்ளமாவது ஒன்று இருக்குது, அது 4000 ரூபா சரி, அதாவது என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா அது 6 மாதம் கழிச்சு தான் இணைப்பில் அவங்கிறான். நீ ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்ட 6 மாதம், இது நீ சொல்லணும்ல கிரெடிட் கார்டு வாங்கும்போது சொல்லணும்ல, இல்லை அட்லீஸ்ட் வெல்கம் கால் பண்ணானுங்க. இப்போ வந்து கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து வெல்கம் கால் வரும், வாங்கிட்டீங்க ஃபஹா சார் வாங்கிட்டீங்க கிரெடிட் கார்டு நீங்கள் வந்து பயன்படுத்து, அது மாதிரி ஒரு வெல்கம் கால் பண்ணுவானுங்க. அந்த வெல்கம் கால்லையாவது நீ சொல்லணுமா இல்லையா இந்த டீட்டெயில்ஸ்லாம், அந்த மயிரும் சொல்கிறதில்லை, இதுலேயும் சொல்கிறதில்லை, ஒரு இளவையும் சொல்கிறதில்லை. சரி இது முடிஞ்சு போச்சு, என்னடா மயிர் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வட்டி கட்டி ஆகணுமா சரின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போது நீங்கள் இஎம்ஐ வாங்குறீங்க அப்படின்னா 1 மாதம் இஎம்ஐ நீங்கள் கட்டாமல் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மாதம் இஎம்ஐயை நீங்கள் அந்த டேட்டில் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு 3500 ரூபாய் மினிமம் சார்ஜ் பண்ணுவான். இப்போது நீங்கள் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு அந்த டேட்டுக்குள்ளே உங்களால் 45 நாளுக்குள்ளே உங்களால் வந்து அந்த இஎம்ஐயை கட்ட முடியல. 10,000 ரூபா ஃபோனுக்கு 1,000 ரூபா இஎம்ஐன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 1,000 ரூபா இஎம்ஐயை உங்களால் அந்த 45 நாளுக்குள்ளே கட்ட முடியலை அப்படின்னா 46வது நாள் உங்களுக்கு எவ்வளோ பில்லு வரும் அப்படின்னா 3,500 ரூபா ப்ளஸ் 1,000 ரூபா 4,500 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி வரும். ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர். இது நீங்கள் வந்து 2 மாதம் விட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், 7,000 ரூபா எக்ஸ்ட்ரா வட்டி மட்டுமே. இப்படி தான் வந்து வட்டியை கால்குலேஷன் பண்ணிட்டு போகிறானுங்க. ஸோ நான் 20 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எனக்கு சல்லுன்னு 50,000 ரூபா பில்லு போட்டு வந்து கொடுத்தான். ஏன் இப்போ நீ உனக்கு வந்து வட்டியெலாம் சேர்த்து 50,000 ரூபா ஆச்சுப்பா கட்டுப்பா அப்படின்னு நான் போட மயிருன்ட்டேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன், அப்போ மயிருன்ட்டேன், அவ்வளோதான். நீ உங்கள் இஷ்டப்பண்டிகெல்லாம் சொல்லுவேன், நான் அது மாதிரி செஞ்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். நான் வந்து இத்தனைக்கும் ஃபஸ்ட்டு அந்த வேலையில் இருந்த வரைக்குமே வட்டி கட்டிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அதுதான் நான் பண்ண மடத்தணும்னு நான் சொல்லுவேன். 10,000 ரூபா சம்பளம் வாங்கின உடனே எனக்கு 10,000 ரூபா ரிவீட் அடித்தானுங்க. 10,000 ரூபா நான் வந்து ஒவ்வொரு மாதமும் வட்டி மட்டுமே கட்டினேன். நான் பண்ண 20,000 ரூபா பர்ச்சேஸுக்கு கிட்டத்தட்ட நான் வந்து 23 ரூபா கட்டிட்டேன் ஆக்சுவலி வட்டி மட்டுமே. பட் எல்லாத்தையுமே அவங்க வட்டியிலேயே கழிச்சிக்கிட்டு, ஏன்னா நான் டேட்டை தள்ளி கட்டினங்கிற ஒரே காரணத்துக்காக 20 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணாத 23 ரூபா கட்டிட்டேன். அது ஃபுல்லாக வட்டியில் கழிச்சிட்டு இன்னும் நீ கட்டுங்கிறான், இன்னும் உனக்கு 20 ரூபா கழியிலையா, அப்படியே தான் இருக்குது, வந்து கட்டியாங்கிறான். 20 ரூபா சொன்னால் பரவாயில்ல, இப்போ 50 ரூபாங்கிறான். 20 ரூபா கட்டிட்டேன், 20 ரூபா பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 23 ரூபா கட்டிட்டேன், இப்போ 50 ரூபா கட்டுங்கிறான். யோசிச்சு பாருங்கள், நம்மளும் இப்படி தான் பண்ணுவானுங்க. ஸோ இதுதான் வந்து கிரெடிட் கார்டில் இருக்கிற அந்த பர்க்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஎம்ஐ 45 நாளுக்குள்ளே கட்டலின்னா 3,500 ரூபா உங்களுக்கு வட்டி மட்டுமே வரும். கிரெடிட் கார்டு வாங்கி 3 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அப்படியே இஎம்ஐ பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் 3,000 ரூபாய்க்கு மேலே இருக்க பொருட்களை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எவனுமே உங்களுக்கு சொல்லவே மாட்டான். பேங்க்ஸ் எத்திக்ஸு, பேங்க்ஸ் மயிருமேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. வெரிஃபிகேஷன் காலு, நான் கால் பண்ணி கேட்குறேன், நீ கால் பண்ணி என்ன, இன்னொரு ஸ்கேம் ஒன்று, நல்ல வேலை நான் பாட்காஸ்ட் முடிக்கிறதுக்கு மட்டும் இதையும் சொல்லிடுறேன். இன்னொரு ஸ்கேம் என்ன தெரியுமா வரும், ஒருத்தி ஃபோன் பண்ணுவா, ஃபோன் பண்ணிட்டு, ஷேர் ஷேர் உங்களுக்கு வந்து உங்கள் கிரெடிட் கார்டில் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபர் ஒன்று இருக்குது ஷேர் அப்படின்பா. என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை ஷேர், அதாவது உங்கள் கிரெடிட் கார்டிலேருந்து வருஷத்துக்கு நாங்கள் 500 ரூபா எடுத்துக்குவோம், எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து பேங்க் செக்யூரிட்டி தருவோம் ஷேர். உங்கள் பேங்க்கில் இருந்து யாராவது ஃப்ராடு தரமாக பணம் எடுத்தாலோ இல்லை ஏதாவது பண்ணாலோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி பண்ணிவிடுவோம், அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பேங்க்லேருந்து யாரும் பணம் எடுக்க முடியாது சார். ஆனால் நாயே, பேங்க்குனாலே பணம் எடுக்க முடியாதுன்றதுனால தானே பேங்க்கு. இப்போ என்ன, நீ எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வாங்கிட்டு அதை கட்டுவியா, அந்த ஆஃபர் நீ கொடுப்பியா? இதுலேயும் பாருங்கள், அந்த டெபிட் கார்டுக்கு சொல்கிறா இவன் வந்து, அந்த இதை வந்து டெபிட் ஏடிஎம் கார்டுக்கு சொல்கிறா. ஏடிஎம் கார்டில் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு யாருமே பணம் எடுக்க முடியாது, உங்களை உங்கள் அனுமதி இல்லாமல் யாராலையுமே உங்கள் ஏடிஎம் கார்டை அப்யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டியாக நாங்கள் வந்து இந்த இதை வச்சுருக்கோம், அதுக்கு வருஷத்துக்கு 500 ரூபா சார்ஜுண்ணா. சரி ஓகே, வருஷத்துக்கு 500 ரூபா தானே, போனால் போயிட்டு போகுது, எக்ஸ்ட்ரா லேயர் செக்யூரிட்டி போட்டுக்கலாமே அப்படின்னு பார்த்தா, அதை இவன் டெபிட் கார்டுலேருந்து சார்ஜ் பண்ண மாட்டாளாம், கிரெடிட் கார்டுலேருந்து எடுப்பாளாம். பார்த்துக்குங்க, இது ஒரு இன்னொரு ஸ்கேமு. அதாவது உங்கள் ஏடிஎம் கார்டில் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் செக்யூரிட்டியை போடுறதுக்கு கிரெடிட் கார்டுலேருந்து பணம் எடுப்பாளாம். இப்போ கிரெடிட் கார்டுலேருந்து பணம் எடுத்தால் என்ன ஆகும், வட்டி வரும், தண்டமாக நீங்கள் வந்து அந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா நீங்கள் கட்டணும். கிரெடிட் கார்டுனால என்ன, கிரெடிட் கார்டுலேருந்து ஒரு பணம் எடுத்தால் அந்த பணத்தை நீங்கள் கட்டணும். சப்போஸ் நீங்கள் அந்த வட்டி எடுத்தது உங்களுக்கு தெரிலன்னா, அந்த 500 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ வட்டி போடுவாங்கலாம் தெரியாது, எக்ஸ்ட்ரா எடுத்து 500 ரூபாய்க்கு வைத்தீங்காரன். இப்போது யோசிச்சு பாருங்கள், இது ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. யாராவது எவ்வளோவது ஃபோன் பண்ணி, சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேயர் செக்யூரிட்டி போட்டுக்கிறோம், 500 ரூபா மந்த்லி இயர்லி சார்ஜ் தான், கண்டுக்காதீங்க போட்டுக்கோங்கன்னு சொன்னால், மூடிட்டு ஃபோனு வாங்கிட்டு நோட்டா அப்படின்னு சொல்லிடுங்க. உங்கள் டெபிட் கார்டுக்கு செக்யூரிட்டிக்கு கிரெடிட் கார்டுலேருந்து பணம் எடுப்பாளுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேமும் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து கிரெடிட் கார்டு வாங்குறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் வேலைக்கு சேரதா இருந்தால் என்னுடைய அட்வைஸ், இக்னோர் த கிரெடிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்டே வாங்காதீங்க. நம்ம வந்து அப்படி ஒன்றும் தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் அப்படியே கிரெடிட் கார்டு உங்களுக்கு வாங்கிட்டீங்க வச்சுக்கிட்டீங்க, இப்போ ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து சப்போஸ் எமர்ஜென்சிக்கு உங்கள் கையில் காசே இல்லை அப்படின்னா பெட்ரோல் போடவோ இல்லை சின்ன சின்ன எமர்ஜென்சிக்கோ மட்டுமே அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏதாவது பர்ச்சேஸ் இஎம்ஐ பண்ணுறதாக இருந்தால் 4வது மாதத்தில் பண்ணுங்கள். 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு மேம்பட்ட பொருட்களை மட்டுமே இஎம்ஐ போட்டு வாங்குங்க, அதுவும் தெளிவாக வாங்குங்க. இஎம்ஐ போட்டு வாங்கினதுக்கப்புறம் இமீடியட்டாக பேங்க்கில் போயிட்டு சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி நான் இஎம்ஐ போட்டு வாங்கிட்டேன், எனக்கு அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுன்னு சொல்லணும். ஆமாம், முக்கியமான விஷயம், நீங்கள் போயிட்டு இஎம்ஐ போட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிடுவீங்க, நீங்கள் பேங்க்கில் போயிட்டு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுயா அப்படின்னு சொல்லணும். இது ஒரு தலையெழுத்து நமக்கு, நாமளே இஎம்ஐ போட்டு தான் வாங்கியிருப்போம் வெப்பேஜில், 9 மந்த்ஸ் இஎம்ஐ கொடுத்து சப்மிட்டும் பண்ணிட்டுப்போம். இருந்தாலும் பேங்க்கில் போய் இன்னொரு தடவை நீ எனக்கு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுன்னு சொன்னால் தான் அந்த நாய் கன்வெர்ட் பண்ணணும், இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணாது. 4வது மாதமாகவே இருந்தாலும் சரி, இதுதான் உங்களோட தலையெழுத்து. ஸோ இதுதான் கிரெடிட் கார்டின் தலையெழுத்துகள். சின்ன எபிசோட், வெறும் 15 மினிட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ யா, நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி எனக்கு இந்த சம்பவம் நடந்தது ஐசிஐசிஐ பேங்க். ஓகே, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் இதுவரை கேட்டது த பிளிங் பிளிங் பாய் பாட்காஸ்ட். நான் தான் உங்கள் பிளிங் பிளிங் பாய் யூஜின். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை பை.